இந்த பெண்ணு மாப்பிள்ளைக்கும் இங்க வந்திருக்கிறவளுக்கும் ஆசீர்வாதமாக சில வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் பயபக்தியாக கேளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:1-7 1 பேதுரு 3:1-7
அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதனும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவானகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
ஆமீன். இந்த பேதுருக்கெழுதின நிருபம் 3:1-7 புருஷன் மனைவிக்கு சொல்ல வேண்டிய எல்லா உபதேசங்களையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதியிருக்கிறார். 2000 வருஷமாக இந்த வசனத்தை ஜனங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையானது இந்த 7 வசனங்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. இதில் சாராளை குறித்து அங்கே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. சாராள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒய்ஃபாக இருக்கிறாள். எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக சாராள் இருக்கிறாள். அவளுடைய கீழ்ப்படிதலை குறித்து பேதுரு அங்கே சொல்லுகிறார். அவளுடைய அலங்கரிப்பை குறித்தும் சொல்லுகிறார். அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் சொல்லுகிறார். ஒரு பெண் அவ்விதமாக சாராளை போல இருக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 3 வசனத்தில் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்குள் அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள். சாராள் எவ்விதமாக தன்னை அலங்கரித்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அலங்கரிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது ஒன்றும் தவறு இல்லை. பெண்கள் நல்ல நீச்சாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நல்ல உடை உடுத்த வேண்டும். எல்லாமே நமக்கு தேவையானது தான். பைபிளும் அதை தான் சொல்லுது. ஆனால் தேவையற்ற அலங்காரங்கள் இருக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சின அலங்காரங்கள் நமக்கு தேவையில்லை. தேவன் எப்படி விரும்புவாரோ அதற்கேற்றபடி அலங்கரிக்க வேண்டும். உலகத்து மக்களைப் போல நம்ம வந்து தேவையில்லாத அலங்கரிப்பு, அந்த புறங்கான அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம். நமக்கு உள்ளான அலங்கரிப்பு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. உள்ளான அலங்கரிப்பு என்னென்றால், ஒரு பெண்ணுக்கு அமைதலான ஒரு ஆவி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அவுட்வேர்ட் அடோனிங், இன்வேர்ட் அடோனிங், ரெண்டு விதமான அலங்கரிப்பு இருக்கிறது. இந்த வெளிப்படையான ஒரு அலங்கரிப்பு ஆனது அது மாறி போகும், அது அழிந்து போகலாம், அது டெம்பரரியானது. ஆனால் நிரந்தரமான ஒரு அழியாத அலங்கரிப்பு அது உள்ள இருக்கிற அலங்கரிப்பு. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பெண்கள் வந்து சாந்தமும் அமைதலுமான ஆவியை உடையதானே அந்த அலங்கரிப்பு வேண்டும். அல்ல, சுகந்திக்கு அவிதமான அலங்கரிப்பு தேவை. சாந்தமும் அமைதலுமான ஆவி, மீக் அண்ட் குவயட் ஸ்பிரிட், அவிதமான அலங்கரிப்பு தான் பெண்ணுக்கு உண்மையான அலங்காரமாய் இருக்கிறது. அந்த காலத்து பெண்கள் பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்த அந்த ஸ்திரீகள் அவிதமாக தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the holy woman also trusted in God. தேவனதில் நம்பிக்கை வைத்த அந்த இஸ்திரிகள் அவிதமாக தங்களை அலங்கரித்தார்கள் என்று பரிசுத்த பேதுரு இங்கே சொல்லுகிறார். அதனால என்ன தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால், டோன் அடோன் வித் அவுட்வேர்ட் அடோனி, வெளியரங்கமான அதிக அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. நமக்கு உள்ளான அலங்கரிப்பு நமக்கு தேவை. வெளியான அலங்கரிப்பு சீக்கிரத்திலே அது அழிந்து போகும். ஆனால் உள்ளான அலங்கரிப்பு அழிவில்லாத ஒரு அலங்கரிப்பாக இருக்கிறது. மேரேஜ் முடிஞ்ச உடனே ஒரு பெண் அவிதமாக மனசுல தீர்மானம் பண்ணணும், இது வரைக்கும் எப்படி வேணாலும் அலங்கரிச்சிருக்கலாம், இப்பொழுது மேரேஜ் ஆன பிறகு மனைவி என்ற ஸ்தானத்துக்கு வந்த பின்பு அவருடைய அலங்கரிப்பு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர் அளவுக்கு இருக்க வேண்டும். புருஷன் வந்து கிறிஸ்துக்கு அடையாளமாய் இருக்கிறான், மனைவி சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள். ஹஸ்பண்ட் அண்ட் த வைஃப் இஸ் எ டைப் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். புருஷன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறான், மனைவி சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள். சபையானது எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவளுக்கு சாந்தமும் அமைதலுமான ஆவி, a meek and quiet spirit which is in the sight of God great price, அது விலையேறப்பட்டது. அவிதமான அலங்கரிப்பை அவள் உடையவளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. The holy woman also who trusted in God, அந்த பரிசுத்த இஸ்திரிகள் தேவனத்தில் நம்பிக்கையாய் இருந்தார்கள். ஆறாம் வசனத்தில் சாரா obeyed Abraham, சாரா வந்து ஆபிரகாமுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தாள். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
சாரா obeyed Abraham, சாராள் வந்து ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எப்படி கீழ்ப்படிந்திருந்தாள்? ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம், ஆண்டவர் என்றால் கடவுள்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் இல்லை, ஆண்டவன் தன்னுடைய கணவனை எஜமான் என்று சொல்லி அவள் அவிதமாக கீழ்ப்படிந்திருந்தாளோ. அதே போலதான் ஒரு மனைவி இடத்துல இரண்டாவதாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவள் வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அலங்கரிப்பு, இரண்டாவது கீழ்ப்படிதல். இங்க பேதுரு வந்து ரெபேக்காவை தெரிந்து கொள்ளலை, ரெபேக்காவை பற்றி இங்கே எழுதலை. ரெபேக்காள் ஒரு நல்ல பெண்ணு தான், ஆனால் ரெபேக்காவை பிக்கப் பண்ணாதபடி சாராளை வந்து எடுத்துக்கொள்கிறார். சாராள் ஒரு ஸ்டாண்டர்ட் உமன், பழைய ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்த இஸ்ரி, எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு இஸ்ரி சாராள். அதனால சாராளை இங்கே தெரிந்து கொள்ளுகிறார். ஏவாள் வந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டாள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாள், விளக்கப்பட்ட கனியை புசித்ததினாலே அவள் வந்து மீறுதல் செய்து விட்டாள், தோல்வி அடைந்து விட்டாள். அதனால அவள் ஒரு ஸ்டாண்டர்ட் உமன் கிடையாது. சாராள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எஜமான் என்று சொல்லி, ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படியும் பொழுது அவள் ஒரு ஸ்டாண்டர்ட் உமனாக மாறுகிறாள். மற்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பெண்ணாக இருக்கிறாள். அவள் நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The mother of us all, விசுவாசிகளுக்கெல்லாம் தாய் வந்து சாராள். அவள் ஹெவன்லி ஜெருசலேம், அவள் வந்து புதிய எருசலேம், அந்த பரம எருசலேமுக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தாள், trusted in God, தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாள். தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்காள் என்பதற்கு அடையாளம் என்ன? தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாள். தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படியாத ஒரு பெண் வந்து தேவ பக்தி உள்ள பெண் கிடையாது. அது ஒரு பரிசுத்தமான இஸ்ரி கிடையாது. ஒரு பரிசுத்தமான இஸ்ரி ஒன்று இருப்பாள் என்றால் அவ்விதமான ஒரு இஸ்ரி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிவாள். அவள் தன் புருஷனை எஜமான் என்று சொல்லி கீழ்ப்படிந்தனாலே அவள் வந்து ட்ரஸ்டட் இன் காட், தேவனதில் நம்பிக்கை வைத்திருந்தாள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சாரா obeyed Abraham, calling him Lord, ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறாள். ஆதாம் ஆண்டவர் நேரடியாக உண்டாக்கினார். அதனால ஆதாம் ஒரு பலமான ஒரு மனுஷன், ஆனால் பெண் வந்து பலவீனமானவள். She is a weaker vessel. அவள் ஒரு பலவீனமான பாண்டமாக இருக்கிறாள். ஏனென்றால் ஆதாமிலிருந்து தான் ஏவாளை உண்டாக்கினார். அவள் ஒரு பை ப்ராடக்டாக இருக்கிறாள். ஒரு உபசிருஷ்டிப்பாக இருப்பதனாலே அவள் பலவீன பாண்டமாக இருக்கிறாள். அதனால் நீங்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழும் பொழுது உங்களுடைய ஜபத்துக்கு தடை வரக்கூடாது.
அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புருஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறாள். She is a weaker vessel. அதனால நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு வாழ வேண்டும். புருஷன் மனைவியோடு விவேகத்தோடு, அதாவது ஞானத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அப்படி வாழவில்லை என்றால் உங்களுடைய ஜபத்துக்கு தடை ஏற்படும், உங்களுடைய ஜபமானது கேட்கப்பட மாட்டாது. நீங்க ரெண்டு பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நித்திய காலமாக அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் அப்ரிசியேட் பண்ணுங்க. மனைவி நல்ல காரியத்தை செஞ்சா அப்ரிசியேட் பண்ண வேண்டும். அதே போல கணவனை வந்து மனைவியை அப்ரிசியேட் பண்ண வேண்டும். ஒருவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்க செய்யுங்க. இப்படி செஞ்சா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பெண்ணுக்கு, மனைவிக்கு என்ன ஒரு வெளிப்பாடு அவசியமாய் இருக்கிறது என்றால், ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு தலையாக இருக்கிறார். அவளுக்கு அந்த வெளிப்பாடு தேவை. ஜேம்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு ஹெட்டாக இருக்கிறார், தலையாய் இருக்கிறார், நான் பாடியாக இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். ஒரு பெண் மேரேஜ் முடிய வரைக்கும் தன் தாப்பனாருடைய தலைமையின் கீழ் இருக்கிறாள். அந்த மேரேஜ் கவனன்ட் இப்பொழுது இவர்களுக்கு கொடுத்த வாக்கு வந்து இவர்களை கணவனும் மனைவியமாக மாற்றிவிட்டது. அந்த வாக்கு கொடுத்த உடனே இவள் கணவனும் மனைவியமாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது அவள் வேற ஒரு தலைமையின் கீழ் வந்திருக்கிறாள். இதுவரைக்கும் தாப்பனுடைய தலைமையின் கீழ் இருந்தாள், இந்தையிலிருந்து புருஷனுடைய தலைமையின் கீழே வருகிறாள். இவளுடைய ஹெட், சுகந்தியுடைய ஹெட் வந்து ஜேம்ஸ். இப்பொழுது புதிய தலைமைத்துவம் வந்திருக்கிறது. கர்த்தர் எனக்கு இந்த சகோதரனை ஒரு தலையாக கொடுத்திருக்கிறார். அவர் அது அந்த வெளிப்பாடு அவசியம். கர்த்தர் எனக்கு ஜேம்ஸ வந்து ஹெட்டா கொடுத்திருக்கார், நான் பாடியா இருக்கிறேன். தலைக்கு பாடி கீழ்ப்படுகிறது. அதே போல நான் வந்து அவருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வெளிப்பாடு எப்பொழுதும் அவசியம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோரி, சுகந்திக்கு ஆண்டவர் ஜேம்ஸ கொடுத்திருக்கிறார். இன்று முதல் ஜேம்ஸ் வந்து சுகந்தியினுடைய ஹெட்டா இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அவிதமான வெளிப்பாடு தேவை. இட் இஸ் காட் கிவன் பொசிஷன். அந்த பொசிஷனை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜேம்ஸ வந்து ஹெட்டா கொடுத்திருக்கிறார். அந்த பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த புருஷனுக்கு என்ன நாலேஜ் அவசியம் என்றால், பெங்காம் சொல்லி இருக்கிறார், ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த காரியம் என்னவென்றால் ஒரு மனைவி. The best thing after salvation God gave him is a wife. ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக தேவன் கொடுக்கிற விசேஷித்த காரியம் என்னவென்றால் ஒரு மனைவி. ஜேம்ஸுக்கு ஆண்டவர் சால்வேஷன் கொடுத்திருக்கிறார், அந்த அருமையான சகோதரன், ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். இப்பொழுது அடுத்தபடியான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவை பெறுகிறான். உலகத்தின் மக்கள் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறம்பாங்க, அது உலகத்தின் மக்களுடைய கூற்று. பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் கருத்துக்கும் உலகத்து மக்கள் சொல்ற கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அப்படி சொல்லி அவங்க வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்றோமோ எதை அறிக்கை பண்றோமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். உங்களுடைய லைஃப் வந்து நீங்க அறிக்கை பண்றதை பொறுத்து இருக்கு. நல்ல மாதிரி அறிக்கை பண்ணா, நல்ல கன்ஃபஷன் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை என்னவென்றால், ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த மனைவி தான் என்று ஜேம்ஸுக்கு அந்த நாலேஜ் வேணும். ரெண்டு பேருக்கும் அந்த இவனுக்கு அந்த வெளிப்பாடு வேணும். இந்த புருஷனுக்கு அந்த நாலேஜ் இருந்தா எப்படி சண்டை வரும், எப்படி பிரச்சனை வரும்? அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நேரம் ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க. நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் என்னவென்றால், கர்த்தர் ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். அந்த மனைவியோடு கூட நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், விவேகமாக வாழ வேண்டும், எத விதமான ஆர்குமெண்ட் வரக்கூடாது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஆர்குமெண்ட் வரக்கூடாது. வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவி வார்த்தையை சொன்னால் புருஷன் கீழ்ப்படியணும், புருஷன் வார்த்தையை சொன்னால் மனைவி கீழ்ப்படியணும். சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்ல வேண்டும், அன்பினாலே சொல்ல வேண்டும். ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது, புருஷனும் மனைவியும் ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது, நீ சொல்றது ரைட்டு, நான் சொல்ற ரைட்டுன்னு அங்கே ஆர்குமெண்ட் பண்ணா உங்க ஜெபம் கேட்கப்படாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் ஹார்மோனியா இருக்க வேண்டும், இசைவாக இருக்க வேண்டும், ஒரே இருதயமா இருக்கணும், ஒரே ஆவியா இருக்க வேண்டும். அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். அதனால்தான் இங்க பேதுரு சொல்லுகிறார், உங்க ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்க விவேகத்தோடு நடங்க. மனைவியோடு விவேகத்தோடு நடக்க வேண்டும். மனைவி தன் புருஷனை குறித்த வெளிப்பாடோடு கூட நடந்தால், ரெண்டு பேரும் ஒரே ஆவியா இருக்கும் பொழுது ஆர்குமெண்ட்டுக்கு அங்க சான்ஸ் இல்லை. வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகளுக்கு அங்க சான்ஸ் இல்லை. அப்பொழுது ரெண்டு பேரும் ஒருமனப்படும் பொழுது அவங்க ஜபத்த ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு 18:19 வாசிக்கலாம். மத்தேயு 18:19,
அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அல்லாமலும் உங்களை ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே உரம்பட்டிருந்தால் பரலோகத்துக்கு பிதாவினால் அவளுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ரெண்டு பேர், புருஷனும் மனைவி. புருஷனும் மனைவியும் ஒரே ஆவியா இருந்து அவள் வெளிப்பாடோடு கூட ஜீவித்தால் அவங்களுடைய ஜபம் கேட்கப்படும். நீங்கள் எது கேட்டாலும் பூமியில கேட்டால் பரலோகத்தில் பிதாவினால் அது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அந்த ரெண்டு பேர் யாரு? உங்களை ரெண்டு பேர்னா கணவனும் மனைவி. உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வரும் என்றால் உங்கள் ஜபமானது கேட்கப்படாது. நம்ம எல்லாரும் நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு நினைக்கிறோம். கேட்கணும்னு நினைச்சா ஒன் மைண்ட் அண்ட் ஒன் அக்கார்டு தேவை. ரெண்டு பேரும் ஹார்மோனி இருக்கணும். அந்த ஹார்மோனியா இசைவா இருப்பதுக்கு என்னன்னா வெளிப்பாடு தேவை. கர்த்தர் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த புருஷனை கொடுத்தார். எங்க அம்மா அப்பா சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்க, அல்லது பாஸ்டர் சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்க, அவங்க சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்க ஜபம் கேட்கப்படாது. உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வரும். கர்த்தர் கொடுத்தாருனா அந்த வெளிப்பாடு தேவை. ஹார்மோனி வித் தி வேர்ட் டு கெட் ஆன்சர்டு பிரேயர். நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் வார்த்தையோடு கூட நாம் ஒருமனப்பட வேண்டும். லைன் அப் வித் தி வேர்ட் ஆஃப் காட். அநேகர் வார்த்தையோடு ஒன்று சேர மாட்டாங்க. வார்த்தையோடு லைன் அப் ஆனா தான் நம்முடைய ஜபம் கேட்கப்படும். கர்த்தர் மாம்சத்திலே வந்தார். ஏன் மாம்சத்தில் வந்தார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன் கர்த்தர் மாம்சத்திலே இயேசுவாக உலகத்திலே வந்தார். எதற்காக என்றால் நாம் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக. மனுஷனுக்கு மனுஷனாக அவர் வரும்பொழுது ஹி வாண்டட் டு கம் டவுன் க்ளோசர் டு மேன். மனுஷனுடைய அருகிலே மிக நெருக்கமாக வரும் பொழுது that he would not be a mystery. அவர் ஒரு ரகசியம் அல்ல, கடவுள் ஒரு ரகசியம் அல்ல, கடவுள் ஒரு அறியப்படாத ஒரு நபர் அல்ல, அது அறியப்படாத ஒரு சக்தி அல்ல. மனுஷன் வந்து கடவுளை அறிய வேண்டும். Man can understand God. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை போல ஒரு மனுஷனாக உலகத்திலே வந்தார். அவர் தான் கடவுள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் இயேசு கிறிஸ்து தான். உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. மனுஷன் அவரை நன்றாக அறிந்து கொள்வதற்காக ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். கடவுள் என்பது ஒரு ரகசியம் அல்ல, அது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் இயேசுவாக உலகத்திலே வரும் பொழுது எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இவர் தான் கடவுள். இட்ஸ் நோட் நோ மோர் எ மிஸ்ட்ரி. அது ஒரு ரகசியம் அல்ல, அது அறியப்படாத புரியாத ஒரு சக்தி அல்ல. கடவுள் வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. 1963 வருஷத்திலே இங்க முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. The fullness of the message is here. பரிபூர்ண வார்த்தை இங்கே இருக்கிறது, அதுல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, ஒன் பிட் கூட சேஞ்சும் கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார். ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் மறைந்திருக்கிற தேவ ரகசியங்களை, மறைந்திருக்கிற கர்த்தர் இங்கே இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டார். எல்லாமே ரிவீல் ஆகிவிட்டது. நீங்க எவ்வளவு குளோசரா இந்த வார்த்தை கிட்ட வர்றீங்களோ அவ்வளவு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தையோடு நெருங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையிலே சேஞ்ச் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் இருக்கும். எவ்வளவு தூரமா போறீங்களோ அவ்வளவு வந்து கேடு ஏற்படும். முடிவில் பாதாளத்திலையும் நரகத்திலையும் போய் பங்கு பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இத குளோசரா வர 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 என்ன செய்யும் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இனிமையானவராய் இருப்பார், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஹல்லேலூயா. 45 வருஷமா இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் கூட ஃபாலோ பண்ணவங்க எத்தனை பேரை பின்பற்றி வர முடியல, என் கூட ஊழியம் செய்தவங்களும் எத்தனை பேரோ பின்பற்றி வர முடியல. ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே 45 வருஷமா இந்த பரிபூர்ணமான வார்த்தையை விசுவாசித்து அதை பின்பற்றி போகிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார், எனக்கு அவர் இனிமையானவராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், என்னை மகிமையிலே கொண்டு சேர்க்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் ஒரு பெண் வந்து புருஷன் வந்து கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறான். ஜேம்ஸோடு பழகும் பொழுது ஜேம்ஸ் எனக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறார் அப்படி சொல்லணும். அதே போல ஜேம்ஸ் சுகந்தியோடு வாழும் பொழுது சுகந்தி வந்து எனக்கு நல்ல ஒரு மனைவி, கத்தர் கொடுத்த மனைவி, எல்லாத்துக்கும் கீழ்ப்படியா எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜபமானது கேட்கப்பட்டு உங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஒரு மனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆர்கியுமெண்ட் வராதபடி, எந்த காரியத்தை குறித்தும் ஆர்கியுமெண்ட்டே வரக்கூடாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருவர் குறைய ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய ஆலோசனையை ஒருவர் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால், வாக்கிங் இன் ஹார்மனி வித் காட், வாக்கிங் வித் ஹார்மனி வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணைந்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். 1 வாசிக்கலாம், 1 2
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்தில் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். லைக் மேனர் ஈ வைஸ் பி இன் சப்ஜெக்ஷன் டு யுவர் ஓன் ஹஸ்பண்ட். உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் எல்லாத்திலையுமே கீழ்ப்படிய வேண்டும். தி ஹஸ்பண்ட் அண்ட் ஹீ ஷல் ரூல் ஓவர் தி. உன்னுடைய கணவன் உன்னை ஆளுக செய்கிறான். முதல்ல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ரெண்டு பேரும் கோ ஈக்குவல் வித் ஒன் அனதர், ஒருவரோடு ஒருவர் சமமாக இருந்தாங்க, ஆணும் பெண்ணும் சமமாக இருந்தாள். ஆனால் அதன் பின்பு ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது, அவள் பாவம் செய்த பொழுது அங்கே பிரமாணம் மாறிவிட்டது. அதுக்கு முன்னால இருந்த பிரமாணம் வேற, அதுக்கு பெற பிரமாணம் வேற. அந்த ஏவாள் விழுந்து போன பொழுது, ஏவாள் வந்து தவறை செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், கர்த்தர் சொல்லிவிட்டார் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லிவிட்டார். ஆதியாகமம் 3:6 3:16
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, அவள் பாவம் செய்த பிறகு நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், பிரசவ வேதனை பெற்று தான் நீ பிள்ளை பெற வேண்டும், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். யுவர் டிசையர் ஷால் பி டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹீ ஷால் ரூல் ஓவர் தி. பாத்தீங்களா, பாவம் செய்த பிறகு, ஏவாள் வந்து பாவம் செய்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், புருஷன் மனைவியை ஆண்டு கொள்ளுவான். இப்பொழுது புருஷனுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கத்தரால் கொடுக்கப்பட்ட பொசிஷன். அவன் வந்து மனைவியை ஆண்டு கொள்ள வேண்டும், மனைவி வந்து கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். கத்தர் அவிதமான அங்கே பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அன்பினால் ஆளுகை செய்ய வேண்டும், பலாத்காரத்தினால் அல்ல, அன்பினால் ஆளுகை செய்ய வேண்டும், பயத்தினால் அல்ல, அன்பினால் ஆளுகை செய்ய வேண்டும். அதே போல மனைவியும் அன்பினால் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னுடைய புருஷன், நான் அவருக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு சேவை செய்வது எனக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவள் அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அங்க ஆதான் ஏவாள் வீழ்ச்சி அடைந்த பிறகு புருஷனுக்கு அதிக பொசிஷன் கொடுக்கப்படுகிறது, மனைவிக்கு கொஞ்சம் குறைஞ்ச பொசிஷன் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால ரெண்டு பேரும் கோ ஈக்குவலா இருந்தாங்க. மனைவியானவள் அங்க தவறு செய்தனாலே, பெண் தவறு செய்தனாலே ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்தான் என்றால் அங்க தலையாக மாறினார். ஆதாம் பாவம் செய்யவில்லை, ஏவாள் செய்தாள். ஆதாம் வந்து மீறுதலுக்குட்பட்டான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால என்ன செய்யறோம் என்றால் அந்த பொசிஷன் மாறிவிட்டது. அப்படி மாறிவிட்டது என்றால் புருஷன் தன்னிச்சயமா ஜீவிக்கலாமா? அவன் ஆம்பளை, அவன் என்ன வேணாலும் செய்வான். இதுதான் இந்த உலகத்துல பேசுவாங்க. இந்த பழமொழியெல்லாம் பைபிளுக்கு ஒத்து வராது. அவன் ஆம்பளை, அவன் இஷ்டமா போகலாமா, பெண்ணு வந்து போகக்கூடாதான். அது பாருங்க, இது உலகத்தின் மக்கள் சொல்லுகிறது. உலகத்தின் மக்கள் வாயில அந்த வார்த்தை வரும். தன் மகனுக்கு சப்போர்ட்டா மாமியார் அந்த மாதிரி பேசுவான். அந்த மாமியார் ஒரு நல்ல மாமியாரா இருந்தா அப்படி பேச மாட்டான். அநேக மாமியார்கள் பேசுறத என் காதலே கேட்டிருக்கிறேன். பைபிள் அப்படி சொல்லுதா? இல்ல. அவனும் சுயாதீனமா போக முடியாது, அவனும் ஒரு தலையின் கீழே இருக்கிறான். 1 Corinthians 11:3 வாசிக்கலாம்.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அவரும் வந்து ஒரு தலையின் கீழே தான் இருக்கிறார். இவருக்கு தலை கிறிஸ்து, சுகந்திக்கு தலை வந்து ஜேம்ஸ். அதனால இவரும் இஷ்டமா போக முடியாது, இவரும் தன்னிச்சையா போக முடியாது. ஆம்பளை எல்லா இடத்துலயும் போயிட்டு வருவான், அவன் எப்படி வேணாலும் ஜீவிப்பாங்கது. மாமியார் சொல்லுகிற, பொல்லாத மாமியார் சொல்லுகிற கருத்து. சண்டையை ஏற்படுத்துகிற மாமியார் அவிதமாக சொல்லுவாள். பைபிள்ல அப்படி இல்லை. பைபிள்ல வந்து ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், இவருக்கு ஹெட் ஜீசஸ். அப்ப ஜீசஸ் மீறி இவர் எதுவும் செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடும், நம்ம மனம் போல போக முடியாது. அதனால ஒரு புருஷன் அபிதமாய் இருக்கும் பொழுது மனைவி வந்து அந்த புருஷனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை, அதான் புருஷன் மனைவி வாழ்க்கை. ரெண்டு பேருமே ஒரு ஹெட்ல இருக்கிறாங்க. புருஷனுக்கு தலை கிறிஸ்து, மனைவிக்கு தலை வந்து புருஷன். இந்த பிரமாணத்தை அறிவார்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நம்ம இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் இதோ நம்ம வந்து கிறிஸ்துவும் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19:7 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வந்து கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். God sent the message. Angels came and seals are opened. இதோ முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது, தூதர்கள் வந்தார்கள், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கிறது. புருஷன் வந்து மெசேஜுக்கு கீழ்ப்படியணும். ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God sent the message through a prophet or தீர்க்கதரிசி மூலமாய் செய்து கொடுத்திருக்கிறார். Seals were opened, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு புருஷன் கீழ்ப்படியும் பொழுது, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதுதான் ஒரு ஃபேமிலி, கிறிஸ்டியன் ஃபேமிலி. அதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய தம்முடைய மனவாட்டியை நியூ வேர்ல்டுக்கு கொண்டு போகிறார். நம்முடைய கணவனோடு சேர்ந்து நம்ம நியூ வேர்ல்டுக்கு வரப்போகிறோம். இது ஓல்டு வேர்ல்டு, இது அழிஞ்சு போகும். இது அழிஞ்சு போகும் பொழுது ஆண்டவர் பாதுகாப்பான இடத்துக்கு நம்மை கொண்டு சென்று, மேல ராச்சர்ல கொண்டு சென்று, இந்த உலகத்தை அழித்து மறுபடியும் இந்த நியூ வேர்ல்ட்ல நம்மை கொண்டு வருவார். இப்பொழுது சுகந்தி அவங்க தாய் தாப்பன் வீட்டை விட்டு கணவனுடைய வீட்டுக்கு போறாள். அதான் மேரேஜ். இனி அங்கதான் வாழணும், அந்த வீட்டில் தான் வாழணும். அதெல்லாம் அந்த வீடு எப்படி இருக்கும், நம்முடைய மனவாளுடைய வீடு அது கோல்டுனால கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய என்னென்றால், அதனுடைய கேட்ஸ் எல்லாமே, வாசல் எல்லாமே பேல் முத்துனால இருக்கிறது. அந்த அஸ்திபாரங்கள், மதில்கள் எல்லாமே ரத்தனங்களினால் கட்டப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு கிரேட் சிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். தம்முடைய மனவாட்டிக்காக ஒரு பெரிய மாளிகையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம வந்து இன்னைக்கு அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கோம். மேரேஜ் யூனியன் நடக்கிறது. நம்ம என்ன செய்வோம் என்றால், அவருடைய வீட்டுக்கு போறோம். இந்த உலகத்தை விட்டு விட்டு அவருடைய ராஜ்யத்துல போய் நித்திய காலமாக அவரோடு கூட சந்தோஷமாய் வாழுவோம். இந்த மேரேஜ் அதை குறிக்கிறது. எலியேசர் என்ன செய்தான், ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்கிட்டத்துல விட்டுட்டான். விட்ட பிறகு அவன் போயிட்டான். இப்பொழுது ஈசாக்கும் ரெபேக்காளும் அவளை ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 24:66-67 வாசிக்கலாம்.
ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான்.
சரி, போதும். ஈசாக்கு எலியேசர் ஒரு பெண்ணை தேடிபடியாக போகிறான். ஈசாக்கு மெசபத்தேமியாவுக்கு போய் அங்கே ரெபேக்காளை கண்டுபிடித்து ரெபேக்காளை கொண்டு வருகிறான். எப்படி கர்த்தர் வழி நடத்தினார், இந்த பெண்ணை எப்படி காமிச்சார், எல்லாத்தையும் வேறமா சொல்றான். மேரேஜிங்கிறது சும்மா நடக்கிறது இல்லை, எவ்வளோ பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது. எவ்வளோ பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் மேரேஜ் அலையன்ஸ் வருகிறது. எலியேசர் போய் அந்த மேரேஜ் அலையன்ஸை ஏற்படுத்தி பெண்ணை கூட்டிகிட்டு வர்றான். பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ஈசாக்கு இடத்துல சொல்லுறான், எப்படி எப்படி கர்த்தர் வழி நடத்தினார், இந்த ரெபேக்காள் எப்படி ஆண்டவர் காண்பித்தார், இந்த ரெபேக்காளுடைய அறிக்கை என்ன, ரெபேக்காள் எப்படி கீழ்ப்படிந்து வந்தாள், எல்லா விவரத்தையும் சொல்லி அவன் வந்து போய்விட்டான். போன பிறகு இப்பொழுது ஐசக் அண்ட் ரெபேக்கா இந்த டென்ட், இப்பொழுது அந்த கூடாரத்திலே ஈசாக்கும் ரெபேக்காளும் தான் இருக்கிறார்கள், வேற யாருமே இல்லை. ஏனென்றால் அந்த மேரேஜை ஏற்படுத்தின எலியேசர் போய்விட்டார், எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நம்முடைய எலியேசர் தீர்க்கதரிசி ஆகிய பிரதர் பென்ஹாம், அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவருடைய செய்தியானது ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறது. சாபனங்கள்லாம் ஹேர்லெட்ஸாக இருக்கிறது, சாபனங்கள் ஹேர்லெட்ஸ். ஆண்டவரையும் நேசிப்பாங்க, உலகத்தையும் நேசிப்பாங்க, ஜுவல்ஸு பூ எல்லாம் வச்சுக்கிடுவாங்க, ஆண்டவரையும் நேசிப்பாங்க. அவருடைய வார்த்தையும் வேணும், அந்த சாபன பிரமாணங்கள், திருத்துவ பிரமாணம், வார்த்தைக்கு அப்பாற்பட்ட பிரமாணங்களையும் வைப்பாங்க. உலகத்தையும் ஆண்டவரையும் நேசிக்கிறது வேசி. அவளுக்கு ரெண்டு கணவன்மார்கள் இருக்கிறார்கள், அதனால ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை நம்ம வார்த்தையை மாத்திரம் நேசிக்கிறோம், உலகத்தை வெறுத்து வார்த்தையை மாத்திரம் நேசிக்கிறோம், ரெண்டு கணவன்மார்கள் கிடையாது. அதனால அவ்விதமான ஒரு சேஸ் வெர்ஜின், அந்த கற்புள்ள கன்னியை தான் ஆண்டவர் பெறப்போகிறார். ஒரு சாபன வேசியை அவர் வாகம் செய்ய மாட்டார். அது வேசித்தனம் உள்ளதா இருக்குது. உலகத்தையும் நேசிக்குது, ஆண்டவரையும் நேசி. நீங்க என்ன கிறிஸ்டின், என்ன கிறிஸ்டின், உங்களை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரியா இருக்கு. உலகத்தையும் நேசிக்கிறது, பாவத்தையும் நேசிப்பது, ஆண்டவரையும் நேசிப்பது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா எதிர்த்து நிற்பது, கீழ்ப்படிவது கிடையாது. இவ்விதமான ஒரு பெண்ணை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு பெண், அதான் கற்புள்ள ஒரு கன்னியை தான் இயேசு கிறிஸ்து விவாகம் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அவிதமான ஒரு கற்புள்ள கன்னியை உலகத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கு இந்த பெண் ஒரு அடையாளமாக இருக்கிறார், சுகந்தி ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், தன் தாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். இன்னைக்கு நம்ம அங்க எடுத்துக்கொள்ளப்படணும். எலியாசர் போய்விட்டார், இதோ தீர்க்கதரிசி வார்த்தையை சொன்னார், அவர் வேலையை முடித்தார், அவர் மனவாட்டியை தெரிந்து கொண்டார், இத மனவாட்டிக்கு செய்தியை கொடுத்தார், அவர் போய்விட்டார். இப்பொழுது இன்விசிபிள் யூனியன், மனவாளனும் மனவாட்டியும் ஐக்கியமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இப்பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் இன்றைய தினத்திலிருந்து ஐக்கியமாய் இருக்க போகிறார்கள். விவாக ஐக்கியம் வந்து அவர்கள் இனிமேல் கூடி வர முடியும். நிச்சயம் பண்ணா கூடி வர முடியாது. நிச்சயம் பண்ணா ஒருவேளை கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம், ஆனால் கூடி வர முடியாது. இப்பொழுது அவள் கணவனும் மனைவியுமாய் மாறிவிட்டார்கள், இவர்கள் இனி கூடி வாழலாம். கணவனும் மனைவி ஆகும் பொழுது அவங்களுக்கு லீகல் ரைட் இருக்கு, சட்டப்படி அவர்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக கூடி வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்கலாம். ஆமென். நான் ஒன்னா ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது, ஒரு பெண் வந்து கிறிஸ்துக்குள் இருந்தாள், நல்ல சுபாவம் உடையவளாய் இருந்தாள், ஒருவேளை அவளுடைய கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவள் வந்து போதனையின்றி அவனுக்கு வார்த்தையை சொல்லாமலேயே அவள் நடக்கையினாலே புருஷனை ஆதாயம் பண்ண முடியுமா? பிரசங்கமே பண்ணாண்டான், வார்த்தையே சொல்லாண்டான், நடக்கையினாலே ஆதாயம் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்குள்ள அந்த மீக் அண்ட் குவைட் ஸ்பிரிட் இருக்கிறது, சாந்தமும் அமைதலான ஆவி. அந்த ஆவியினாலே தன்னுடைய புருஷனை ஆதாயம் பண்ணலாம். சுகந்தி வந்து ஜேம்ஸ் ஆதாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜேம்ஸ் ஆவிக்குரிய சகோதரனாய் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஆவியில நிலைச்சு நிக்கணும், அதுதான் எங்க ஜபமே வழிய ஆதாயம் பண்ணனால. இங்க என்ன சொல்லி இருக்கு, ஒன்னா ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி.
மனைவியை நடக்கையினாலே அதை போதனையின்றி அவங்களுக்கு பிரசங்கமே பண்ணாண்டா. ஒரு மனைவி நடக்க வேண்டிய விதமா நடந்தா புருஷன் ஆட்டோமேட்டிக்கா ரச்சிக்கப்படுவான், பைபிள் வசனம் சொல்லுது. இல்லப்பா சார் எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் பைபிள் வசனத்தை நம்புறேன். ஒரு மனைவி நடக்க வேண்டிய விதமாய் நடந்தால் புருஷன் ரட்சிக்கப்படுவான், அதுக்கு எத்தனையோ உதாரணமும் இருக்கு. இந்த சபையிலே எத்தனையோ கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனைவியினுடைய நடக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பெண்ணா ஒரு ஸ்டோரி சொல்லுகிறார், ஒரு பெண் வந்து ஒரு கூட்டத்துக்கு போனாள், இதை மாதிரி ஒரு சபைக்கு வந்தாள், பிரசங்கத்தை கேட்டாள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள், ரட்சிக்கப்பட்டாள், பரிசுத்தாவியை பெற்றாள். ஆனால் அவளுடைய கணவன் வந்து குடிக்கிறவனாயிருக்கிறான், ஸ்மோக்கிங் பண்றவனாயிருக்கிறான், மனைவியை மதிக்காதவனாக இருக்கிறான், அடிக்கடி ஆர்கியூமெண்ட் சண்டைகளை போடுவான். ஆனால் இந்த பெண் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ரொம்ப நல்ல பெண்ணா நடந்து கொள்கிறாள், எல்லாத்தையும் பொறுமையாக செய்கிறாள், வீடெல்லாம் சுத்தமா வைக்கிறாள், நல்ல நீட்டா இருக்கும். சில வீட்டில் போனா அப்படியே கசம் புஷான்னு இருக்கும், ஆனால் சில வீடு போனால் நீச்சாக இருக்கும், எல்லா போர்வெல்லாம் துவச்சி நல்லா சுத்தமாக இருக்கும், தலையணை உரெல்லாம் துவைச்சி, சில தலையணை உரெல்லாம் அழுக்கு பிடிச்சி போய் இருக்கும், எண்ணெய் கசடு போய் பிடிச்சிருக்கும். இவள் தலையணை உரையெல்லாம் சுத்தமாக துவச்சி, பெட்டெல்லாம் அழகாக வச்சு, வீட்டெல்லாம் கிளீனாக வைத்து, எப்பொழுதும் அந்த வீடு சுத்தமாக இருக்கு. கணவனுக்கு ஏற்ற வேளையில் சாப்பாடு கொடுத்து, கணவன் என்ன கோபப்பட்டாலும் பொறுமையாக இருந்து, இவ்விதமாக அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் எப்படினாலும் என் கணவனை ஒரு நாளிலே ரட்சிப்பார் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாள், பொறுமையாக இருக்கிறாள், அன்பாக இருக்கிறாள், ஆர்கியுமெண்ட் சண்டைகளே போடுவதில்லை, ஆவேசம்லாம் அவளுக்கு வர்றதில்லை. ஆவேசத்தில் சிலர் கத்துவாங்க, சிலர் அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன காரியத்துக்கு அழுதுவாங்க. அழுதலும் நல்லதில்லை, ஆவேசப்படுவதும் நல்லதில்லை. பெருமையும் வேண்டாம், கவலையும் வேண்டாம், நிதானமா இருக்கணும், அதான் நல்ல பெண். எதுக்கு எடுத்தாலும் அழுகிற பெண் நல்ல பெண் கிடையாது, அது நல்ல இஸ்திரி கிடையாது. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை, அதே சமயத்தில் பெருமை பிடிச்சு அழையக்கூடாது, தாழ்மையா அன்பா இருக்கணும். இந்த பெண் அவிதமாக தன்னுடைய பிஹேவியர் அவிதமாக இருக்கிறது. ஒரு நாளில் அவங்க கூட சேர்ந்த குடிகாரங்கள்லாம் குடிச்சிட்டு கிறிஸ்தவங்க யாரும் சரி கிடையாது, கிறிஸ்தவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க, ஒரு கிறிஸ்து ஒருத்தனும் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது, இப்படியா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவள் எனக்கு தெரியும், அவன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறான். இல்லை, யாருமே கரெக்ட் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க, ஒருத்தன் தப்பு செஞ்சானா எல்லாருமே கரெக்ட் இல்லைன்றவான். அவன் பாவம் அவனோட இருக்குது, எல்லாரையும் மொத்தமா சேர்த்துக்கிடுது. அதனால யாருமே கிறிஸ்தவங்க சரியில்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ண சொல்ல, இவன் சொல்லுகிறான் என்னுடைய வீட்டில் ஒரு அருமையான கிறிஸ்தவள் இருக்கிறாள், நீங்க வந்து வேணா பாருங்க. இவங்க பிளான் பண்ணிட்டு போறாங்க, அவ காஃபி கொண்டு வர சொல்றான், இதோ எக்கு கொண்டு வருகிறாள், எல்லாத்தையும் கொட்டி வீட்டெல்லாம் நாசமாக்குறாள். அப்பொழுது அவள் பாடல் பாடுகிறாள், இயேசுவே நீர் வந்து எனக்காக சிலுவை சுமந்தி, ஒவ்வொருத்தருக்கும் சிலுவை உண்டு என்று சொல்லி பாடல் பாடிக்கொண்டே அதெல்லாம் கிளீன் பண்ணி திருப்பி பிரிப்பேர் பண்ணுகிறார். அவங்க வந்து குதிச்சு கும்மாளம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் அவள் பொறுமையா சகிச்சு கொண்டு அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். பிறகு அவன் சொல்றான், பாத்தியா இந்த மாதிரி இதான் உண்மையான கிறிஸ்தவன். தன் மனைவியை குறித்து சொல்றான், என் மனைவி அப்படி கிடையாது, அவன் இதுக்குள்ள சண்டைக்கு வந்துருவா. ஆனா இந்த மனைவியை பாரு, என்னுடைய மனைவியை பாரு, எப்படி இருக்கிறா பாரு, இவள் தான் உண்மையான கிறிஸ்தவள் என்று சொன்ன உடனே அந்த குடிகாரங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த குடிகாரங்களுக்கெல்லாம் அவ சத்தியத்தை சொல்லி அன்னைக்கு ராத்திரியில அவங்களை எல்லாரையும் வழி நடத்தினான். இவருடைய பிஹேவியர் எந்த பிரசங்கமும் கிடையாது, எந்த ஆலோசனையும் கிடையாது, இவருடைய நடக்கையினாலே இவருடைய சாந்தமும் அமைதலான ஆவி, அந்த ஆவியினாலே அவனுடைய கணவனை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினாள். இது அவனுடைய கணவனுடைய நண்பர்களை வழி நடத்தினாள். அதுதான் ஒரு பெண் அப்படி வாழ்ந்து காமிக்க வேண்டும், அதுதான் விக்டரி, அதுதான் ஜெயம். நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டு இன்னும் உதட்டு சாயம் போட்டுக்கொண்டு இவ்விதமாக புறம்பாக அலங்கரித்து கொண்டு ஆடைகளை டைட்டா அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையிலே அணிந்து கொண்டு கணவனை வந்து கவர்ச்சி செய்ய முடியாது. கணவனை வந்து அன்பினாலும் சாந்தமான ஆவியினால்தான் நம்ம ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாராள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் உமனா இருக்கிறாள். அவளை குறித்து ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு என்ன சொல்லுகிறாள், அவள் தன்னுடைய கணவனை வந்து புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தான். ஒபீடியன்ஸ், 3:6.
அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்.
பாருங்க, ஒபீடியன்ஸ், இந்த பெண்ணுகிட்ட ஒபீடியன்ஸ் இருக்கிறது. அதே போல இத இன்னொரு பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறாள் என்றால், அவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறாள். எபிரேயர் 11:11,
விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள்.
Sarah herself received strength because she judged him faithful. அவளுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு பெண்ணுக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசம். பவுல் அவளுக்கு விசுவாசம் இருந்தது. அவள் வந்து என்ன செய்தாள், அவள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள். She received strength to conceive seed. Because she judged him faithful. அவள் விசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தினாலே அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். அங்க ஃபெய்த்தை குறிச்சு சொல்லுகிறார் சாராள்கிட்ட. நான் பேசுறது சாராளை குறிச்சு தான் பேசுறேன். பேதுரு என்ன சொல்லுகிறாள், சொல்லுகிறார் என்றால் அவள் ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த். ஒரு பெண்ணுக்கு ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த் வேணும். அதனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்தார். அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். ஆதியாகமம் 17:5,
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
உன்னுடைய பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ஏனென்றால் you are the father of many nation. Abraham was the father of believers. நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக மாறினான். நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மாறுகிறார். பாருங்க அந்த ஆபிரகாமுடைய அன்பு கீழ்ப்படிதல், இங்க சாராளுடைய அன்பு கீழ்ப்படிதல், விசுவாசம் எப்படி மாறுகிறது. இவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிவிட்டான். Father of many nations. Father என்ற ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்போ வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், இனி சீக்கிரத்தில் அவங்க ஃபாதர் அண்ட் மதருங்கிற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். ஆபிரகாம் சாராளை ஆண்டவர் அவ்விதமாக ஆசீர்வதித்தார். அநேக பிள்ளைகள், கடற்கரை மணலத்தினையான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல சாராளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, 15:16,
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன்.
ஜாதிகளுக்கு அவளை தாயாக மாற்றினேன். She became the mother of many nation. அநேக ஜாதிகளுக்கு அவள் தாயாக மாறினாள். Mother of many nation. உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவருடைய சந்ததியிலே ராஜாக்கள் எழும்பினார்கள். அவ்விதமான ஒரு ராயல் ஜெனரேஷனாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஹலோ, God wants to display faith. ஒரு மனைவியிலே God wants to display faith. விசுவாசத்தை அவள் கொண்டு வர வேண்டும், காட்சியிலே கொண்டு வர வேண்டும். God wants to display faith. அவள் விசுவாசத்தை பிரதிபலிக்க வேண்டும். அங்கே கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு, லவ் யுவர் வைஃப்ஸ், ஹஸ்பண்ட் லவ் யுவர் வைஃப்ஸ், அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளது நேசித்தனாலே நமக்காக ஜீவனையே கொடுத்தார். தன் மனைவிக்காக ஜீவனையே கொடுக்க வேண்டும். தன் மனைவியை தன் சொந்த சரீரமாக நேசிக்க வேண்டும். அவள் தன்னுடைய சொந்த சரீரம், அதனால அவள் வேற ஒருத்தி கிடையாது. அவள் தன்னுடைய சரீரத்தின் ஒரு பாகமாயிருக்கிறாள். தன் சரீரத்தை போல நேசிக்க வேண்டும். மனைவி வந்து, சாராள் வந்து, ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு விசுவாசம் கீழ்ப்படிதலாக இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம்! அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக மாற்றினார். அவளை வந்து அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாற்றினார். அவ்விதமாக கர்த்தர் தாமே இவர்களையும் இவருடைய குடும்ப வாழ்க்கையும் வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.